நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 பண்பலையில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
தினம் ஒரு தகவல். வழங்குபவர் பேராசிரியர் பி கே மனோகரன் அவர்கள்.
நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தகவல் தொடரில் இன்று பாரிஸ் பருவநிலை மாநாடு. நேயர்களே, உலக பருவநிலை மாற்றம் குறித்த ஐநாவின் 21வது சர்வதேச மாநாடு அண்மையில், அதாவது 2015 நவம்பர் மாதம் 30 முதல் டிசம்பர் மாதம் 12 வரை பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 195 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். புவி வெப்பம் அதிகரித்து வருவதையும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்காகவும் 1992 முதல் ஐநா நடத்தி வரும் பேச்சுக்கள் முடிவுக்கு வந்துள்ளன. முதன்முறையாக ஒரு உலகளாவிய உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளது. மாநாட்டிற்கு முன்பு இதுவரை நடந்தவற்றை தெரிந்து கொண்டால், மாநாட்டின் இறுதியில் நிறைவேற்றப்பட்டுள்ள ஒப்பந்தம் குறித்து புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும். வளிமண்டலத்தில் உள்ள கரிமில வாயு, கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட சில வாயுக்களின் அளவு அதிகரிப்பதன் காரணமாக பூமியின் சராசரி வெப்ப அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதை தான் குளோபல் வார்மிங் என்கிறோம். பூமிக்கு ஒளியையும் வெப்பத்தையும் சூரியன் தருகிறது. பூமி பரப்பில் எழுகின்ற வெப்பம் மீண்டும் விண்வெளிக்கு அனுப்பப்படுகிறது. இயற்கையாக விண்வெளிக்கு அனுப்பப்படும் வெப்ப கதிர்வீச்சை இடைமறித்து மீண்டும் பூமிக்கே திருப்பி அனுப்பிவிடுகிற வேலையை பூமியிலிருந்து வெளியாகின்ற சில வாயுக்கள் செய்கின்றன. இந்த வாயுக்கள் பசுமை இல்ல வாயுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. காற்று மண்டலத்தில் இடம்பெற்றுள்ள பசுமை இல்ல வாயுக்கள் பெரும்பாலும் செல்வந்த நாடுகளின் தொழில் வளர்ச்சி நடவடிக்கைகளினால் உருவானவையாகும். இவை ஒரு பரந்த போர்வை விரிப்பு போல இருந்து கொண்டு புவியின் மேற்பரப்பில் எழும் வெப்பத்தை வெளியேறாமல் தடுத்து விடுகிறது. இதன் காரணமாக புவியின் காற்று மண்டல வெப்பம் அதிகரிக்கிறது. இதனை பசுமை இல்ல விளைவுகள், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்கிறோம். பூமி வெப்பமடைந்து வருவதன் காரணமாக 2 துருவ பனிப்பாறைகளும் உருகத் தொடங்கிவிட்டன. அதன் காரணமாக கடல் மட்டம் உயர்கிறது. பூமியின் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க கடல் நீர் சூடாவதின் காரணமாக மேலும் கடல் மட்டம் உயர்கிறது. இந்த நிலை தொடருமானால் கடல் மட்டம் உயர்ந்து நிலப்பகுதிகளை விழுங்கிவிடும் அபாயம் உள்ளது. அமெரிக்காவில் நியூயார்க், மன்ஹாட்டன் தீவுகள், புளோரிடாவில் புகழ்பெற்ற கடற்கரை நகரான மியாமி, நெதர்லாந்து, கொல்கத்தா, வங்கதேசத்தின் சில பகுதிகள் ஆகியன கடலுக்குள் மூழ்கிவிடும் அபாயம் உள்ளதாக ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. இந்த பேராபத்து குறித்து பல்லாண்டு காலமாக உலக அளவில் பல மாநாடுகளும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகின்றன என்பது மிக இல்லை. முதன் முதலாக தென் அமெரிக்காவில் உள்ள அர்ஜென்டினா நாட்டின் தலைநகர் ரியோடி ஜெனிரோவில் 1992 புவி உச்சி மாநாடு, எர்த் சம்மிட் நடைபெற்றது. இம்மாநாட்டில் பசுமை பாதுகாப்பு பற்றியும் வெப்பத்தாக்குதல் பற்றியும் விவாதிக்கப்பட்டது. இதில் தட்ப வெப்பம் குறித்த தீர்மானம் ஒன்றை ஐநா வெளியிட்டது. அதில் புவி வெப்பத்துக்கு செல்வந்த நாடுகளான வளர்ச்சியடைந்த நாடுகள்தான் முக்கிய காரணம் என்று கூறப்பட்டது. மேலும் ஏழை நாடுகளான வளரும் நாடுகள் தத்தம் பொருளாதார வளர்ச்சியில் அக்கறை கொள்ள வேண்டிய கட்டாயம் இருப்பதனால் அத்தகைய நாடுகள் புவி வெப்பத்துக்கு காரணமான கரியமில வாயு வெளியேற்றத்தை தவிர்ப்பதோ கட்டுப்படுத்துவதோ நாட்டின் நலத்திற்கு உகந்ததாக அமையாது என்றும் கூறப்பட்டிருந்தது. ஆக கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துகிற கடமை வளர்ச்சியடைந்த நாடுகளையே சார்ந்தது என்று சொல்லாமல் சொல்லியது அந்த தீர்மானம். இந்த பின்னணியில்தான் பாரிஸ் மாநாடு நடைபெற்றது. புவி வெப்பமாவதை 2 செல்சியஸ் அளவுக்கு குறைக்க வேண்டும் என்று பாரிஸ் மாநாட்டின் வரைவு ஒப்பந்தம், டிராப்ட் அக்ரிமெண்ட், மேற்கொள்ளப்பட்டது. 14 டிகிரி செல்சியஸ் ஆக இருந்த புவி மேற்பரப்பின் சராசரி வெப்பநிலை அதிகரித்ததன் விளைவாகத்தான் இவ்வளவு பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த வெப்பநிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற நிலையில் அதை 2 டிகிரி செல்சியஸ் அதாவது 16 டிகிரி என்ற அளவுக்கு குறைக்க ஒப்பந்தத்தில் உறுதி ஏற்கப்பட்டிருக்கிறது. அதாவது தொழில்மயமாவதற்கு முன்பிருந்த வெப்பநிலையை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மாநாட்டின் புவி வெப்பத்தை 1.5 செல்சியஸாக குறைக்க சில நாடுகள் விரும்பின. ஆனால் இதனை இந்தியாவும் சீனாவும் ஏற்க மறுத்தன. இதன் காரணமாக வரைவு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் இழுபறி நீடித்தது. இதனால் December 11 முடிவடைய வேண்டிய மாநாடு மேலும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டது. இந்தியா மறுத்ததற்கு காரணம் என்னவென்றால், இந்தியா மற்றும் சீனா தங்கள் மின் தேவைக்கு நிலக்கரியை எரித்து உற்பத்தி செய்யப்படும் அனல் மின் நிலையங்களையே பெரும்பாலும் சார்ந்திருக்கிறது. புவி வெப்பமாவதை 1.5 டிகிரி செல்சியஸாக குறைக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் மேற்கொண்டால் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் நிலக்கரி போன்ற எரிபொருளை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும். எனவேதான் இந்தியா அந்த ஒப்பந்தத்தை ஆரம்பத்தில் ஏற்க மறுப்பு தெரிவித்தது. உலக மக்கள் தொகையில் 17.5% கொண்டுள்ள இந்தியாவில் வளிமண்டல மாசுபாட்டின் பங்களிப்பு என்பது வெறும் 4 விழுக்காடு மட்டுமே. ஆனால் உலகை மாசுபடுத்திய நாடுகளுடன் சேர்த்து இந்தியாவும் மாசுபாட்டை குறைக்க வேண்டும் என்று புதிய உடன்படிக்கையில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் உலகின் நலனுக்காக இந்தியா தியாகத்தை மேற்கொண்டுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனினும் ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறுபட்ட பொறுப்புகள் உண்டு என்ற கருத்தை உடன்படிக்கையில் இடம்பெறச் செய்ததன் மூலம் இந்தியாவை விட வளர்ந்த நாடுகள் அதிகமாக பொறுப்பேற்க வேண்டும் என்ற கருத்து இந்த உடன்படிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இது இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒன்றாகும். இந்த உடன்படிக்கையின் மூலம் பெட்ரோல், டீசல், எரிவாயு, நிலக்கரி உள்ளிட்ட படிம எரிபொருட்களை முற்றிலுமாக ஒழித்து கட்ட உலக நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன. புகையிலை பொருட்கள் உடல் நலத்துக்கு கேடு என்று உலக நாடுகள் ஒப்புக்கொண்டது போல பெட்ரோல், டீசல், எரிவாயு, நிலக்கரி எல்லாம் உலகின் நலனுக்கு கேடு என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இது வரவேற்கப்பட வேண்டிய முடிவாகும். புவி வெப்பத்திற்கு யார் காரணம் என்பதில் வேண்டுமானால் பணக்கார நாடா ஏழை நாடா என்ற கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் புவி வெப்பத்தின் பாதிப்பு என்று வரும்பொழுது அது ஒவ்வொரு நாட்டையும் பாதிக்கும் என்ற கருத்தில் சற்றும் வேறுபாடு கிடையாது. எனவே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொறுப்பு ஒவ்வொரு நாட்டிற்கும் உள்ளது. வளர்ச்சியடைந்த மற்றும் வளரும் நாடுகள் சேர்ந்து செயல்பட்டால்தான் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். மீண்டும் சந்திப்போம்.
தினம் ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் கோவை பாரதியார் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளரும் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தொலைக்கல்வி மைய இயக்குநருமான பேராசிரியர் பி கே மனோகரன் அவர்கள்.